முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகம் அலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர்.
மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர்.
ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார்கள். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. அவர்கள் வாரி வழங்கின ஏழைகளுக்கு ஈந்தன. அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும்.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24-26 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கன்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கேசி திருச்சி கலை தொடர்பகத்தின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்து கொண்ட பொழுது என்னுடைய மனதை தொட்ட இறை வார்த்தை, எனக்கு தொண்டு செய்வோருக்கு என் தந்தை மதிப்பளிக்கிறார். இந்த இறை வார்த்தையை கேட்டவுடனே என்னுடைய மனதில் உடனடியாக வந்தவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள இறைவாக்கினர் எலியா. இறைவாக்கினர் எலியா பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, இன்றும் யூத மக்களால் மிகப்பெரிய இறைவாக்கினராக, மிக சிறந்த இறைவாக்கினராக அவர் கருதப்படுகின்றார், பார்க்கப்படுகின்றார். அப்படி மிக சிறந்த இறைவாக்கினராக, மிகப்பெரிய இறைவாக்கினராக அவர் பார்க்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனதில் இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக அவர் சொல்லக்கூடியது, நான் நம்பக்கூடிய கடவுள், வாழும் கடவுள் என்று குறிப்பிடுகின்றார். இதை நாம் எங்கு பார்க்கின்றோம்? இதை அரசர்கள் கதிய முதல் புத்தகம் அதிகாரம் 17 இறை வார்த்தை 1 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். எதற்காக இறைவாக்கினர் எலியா இப்படி வாழும் கடவுளை நம்புகின்றேன் என்று கூறுகிறார் என்றால், அதற்குரிய ஒரு பின்புலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்களை, குறிப்பாக சமாரியாவை ஆளக்கூடியவன் மன்னன் ஆகாபு, இவருடைய மனைவி ஈசபெல், இவர் தாங்கள் இந்நாள் வரை வணங்கி வந்த அந்த யாவே கடவுளை விட்டுவிட்டு போலி தெய்வமான பாகால் தெய்வத்தின் மீது அவள் நாட்டம் கொள்கின்றாள். அவள் நாட்டம் கொள்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவருடைய மனதையும் மாற்றி அங்கு மக்கள் அனைவரையும் பாகால் தெய்வத்தை வணங்க செய்ய கட்டளையிடுகின்றாள், ஆணையிடுகின்றாள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே மன்னன் ஆகாபு அங்கு இஸ்ரேல் மக்களுக்கு, குறிப்பாக சமாரிய மக்களுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கின்றான், கட்டளை கொடுக்கின்றான். நீங்கள் அனைவரும் இந்நாள் வரை வழிபட்டு வந்த அந்த யாவே கடவுளை விட்டுவிட்டு பாகால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்ற அந்த ஒரு துணியிலே கட்டளை கொடுக்கின்றார். ஆகவே மக்களும் பாகால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே இந்த தருணத்தில்தான் இறைவாக்கினர் எலியா மன்னன் ஆகாபு முன்பாக வந்து நின்று இவ்வாறு கூறுகின்றார். நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை. என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்று அங்கு குறிப்பிடுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு அங்கு அறிவிக்கின்றார். எதற்காக இறைவாக்கினர் எலியா இவ்வாறு கூறுகின்றார்? அந்த அவர்கள் வணங்கக்கூடிய பாகால் தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன, அந்த தெய்வத்தினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பாகால் என்றால் ஆங்கிலத்திலே பால் என்று நாம் குறிப்பிடுகின்றோம், காட் ஆஃப் த ஸ்கை ஆர் காட் ஆஃப் தி வெதர் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகாயத்தின் கடவுள் அல்லது தட்பவெப்ப நிலையின் கடவுள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக மலையை பொழியக்கூடிய ஆகாயத்தின் கடவுளுக்கு, தட்பவெப்ப நிலையை தீர்மானிக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு, வாழும் கடவுளின் சார்பாக, வாழும் கடவுளின் ஊழியனாக இறைவாக்கினர் எலியா மன்னன் ஆகாபு முன்பு நின்று கொண்டு அங்கு அறிக்கையிடுகின்றார். அந்த கடவுளுக்கு சவால் கொடுக்கின்றார். என்ன சவால் என்று பார்க்கின்ற பொழுது, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்று குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவாக்கினர் எலியா இப்படி வல்லமையோடு இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு எது அடித்தளமாக இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அவர் நம்பிய கடவுள் வாழும் கடவுள். நீங்களும் நானும் நம்புகின்ற கடவுள் வாழும் கடவுள். நாம் நம்புகின்ற கடவுள் மீது நம்பிக்கை வைத்தோம் எனில் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நமக்கு மிகப்பெரிய அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் செய்வார் என்பதைத்தான் இறைவாக்கினர் எலியா வழியாக ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே எடுத்துரைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் நம்புகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுள். இதைத்தான் நாம் உயிர்ப்பு பெருவிழாவிலே வாசிக்கின்றோம். உயிர்ப்பு பெருவிழா அன்று ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று நாம் மகிழ்ச்சியோடு அறிக்கையிடுகின்றோம், மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் அங்கங்கு பல்வேறு நிகழ்வுகளில் தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கின்றார், அவர்களை திடப்படுத்துகின்றார், அவர்களை தேற்றுகின்றார். நான் உயிரோடு இருக்கின்றேன், நீங்கள் நம்புகின்ற நான் வாழும் கடவுள் என்பதை அங்கு தன்னுடைய மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இறைவாக்கினர் எலியா மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதராக, மிகப்பெரிய வல்லமையுள்ள மனிதராக இருப்பதற்கு உதவியாக இருந்தது அவர் நம்பிய கடவுள் வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள். ஆகவே நீங்களும் நானும் மிகப்பெரிய மனிதர்களாக, சிறந்த மனிதர்களாக, வல்லமையுள்ள மனிதர்களாக, அற்புதம் செய்யக்கூடிய மனிதர்களாக, ஆசீர்வாதம் பெற்ற மனிதர்களாக உருவாக வேண்டுமெனில் உயிருள்ள கடவுளாகிய நம் ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவரை அறிக்கையிடுகின்ற பொழுது, அவருடைய படிப்பினைகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் எலியாவை உயர்த்தியது போல உங்களையும் என்னையும் உயர்த்துவார், மாட்சிப்படுத்துவார். இதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்று, எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்று எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? அதற்கு இறைவாக்கின் எலியாவினுடைய இரண்டாவது காரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அவர் கடவுள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவதாக இறைவாக்கினர் எலியா எப்படி ஆற்றல் வாய்ந்த மனிதராக இருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் கடவுள் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றார். கடவுள் முன்னிலையில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை அவர் உணர்ந்தார். எடுத்துக்காட்டாக அரசர்கள் முதல் புத்தகம் அதிகாரம் 17 இறை வார்த்தை 2 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். முதல் வசனத்திலே அங்கு இறைவாக்கினர் எலியா மன்னனுக்கு சவால் கொடுக்கின்றார். என்ன சவால்? நான் என்னுடைய வாக்கினால் அன்றி உங்களுக்கு மழையோ பனியோ பெய்யாது என்று சொல்லி அங்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். கடவுளுடைய வாக்கை அறிவிக்கின்றார். இப்படி அறிவித்த அந்த செய்தியை கேட்டவுடனே அங்கு பெரும் பஞ்சம் ஏற்படுகின்றது.
இதை நாம் விவிலியத்திலே குறிப்பாக அரசர்களுக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 17 அதை தொடர்ந்து வரக்கூடிய அதிகாரங்களிலே நாம் பார்க்கின்றோம். 3 ஆண்டுகள் மிக பெரிய கொடிய பஞ்சத்தை அங்கு இஸ்ரேல் மக்கள் அனுபவிக்கின்றார்கள். இதற்கு யார் காரணம் என்று அவர்கள் ஆராய்கின்ற பொழுது இறைவாக்கினர் எலியாதான் காரணம் என்று சொல்லி அங்கு மன்னன் ஆகாபும் மற்றும் அரசு ஈசபேலும் உணர்கின்றார்கள். ஆகவே அவரை கொன்று விடுவார்கள் என்று ஆண்டவர் உணர்கின்றார், அறிந்து கொள்கின்றார். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கின்றார், இறைவாக்கினர் எலியாவுக்கு தன்னுடைய வாக்கை கொடுக்கின்றார். இவ்வாறு கூறுகின்றார், இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்துகொள் என்று அங்கு இறைவாக்கினர் எலியாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய சார்பாக நாம் பணி செய்கின்ற பொழுது, கடவுளுக்கு நாம் ஊழியம் புரிகின்ற பொழுது, கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார், கடவுள் நமக்குரிய மதிப்பை கொடுப்பார். இதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இப்பொழுது எலியாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து விடுகிறது. என்ன பிரச்சனை? உயிர் பிரச்சனை. அவர் சமாரியாவில் தங்கியிருந்தார் என்றால் மன்னன் ஆகாபு, அரசு ஈசபேல் இவர்கள் அனைவரும் இறைவாக்கினர் எலியாவை கொன்று விடுவார்கள். இதனை யாவை ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்து விடுகின்றார். ஆகவேதான் அவரை அந்த இடத்திலிருந்து ஓடிவிடுமாறு அங்கு இறைவாக்கினர் எலியாவுக்கு தன்னுடைய வாக்கை அறிவிக்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த கொடிய துன்பத்திலிருந்து நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். இறைவாக்கினர் எலியாவை ஆண்டவர் எவ்வாறு பாதுகாத்தாரோ அதே போல கடவுளுக்காக நாம் பணி செய்கின்ற பொழுது, கடவுளுக்காக நாம் ஊழியம் செய்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் வல்லமையோடு அறிவிக்கின்ற பொழுது, எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ, எங்கெல்லாம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ அங்கெல்லாம் இறைவாக்கினர் எலியாவை போல நாமும் வல்லமையோடு, நீ அநீதியை எடுத்துரைத்தோமெனில், அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தோமெனில், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், ஆண்டவர் முன்னிலையில் நாம் இருப்போம் என்பதைத்தான் இறைவாக்கினர் எளியா வழியாக இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக விளங்க வேண்டுமெனில் எலியாவின் வாழ்வில் காணப்பட்ட அந்த 2 பண்புகளை நாம் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, நாம் நம்பக்கூடிய கடவுள் வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள். அந்த கடவுளிடத்தில் நாம் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை எடுத்துரைக்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார். 2வதாக, எலியா நம்பினார், கடவுள் என் முன்பாக நிற்கின்றார், கடவுள் என் சார்பாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தார். நாமும் எலியாவை போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் கடவுள் என் சார்பாக இருக்கின்றார், என் முன்பாக இருக்கின்றார், எனக்கு அரணாக கோட்டையாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் இறைவாக்கினர் எலியாவை போல ஆற்றல் வாய்ந்த மனிதர்களாக, அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் உருமாறுவோம், கடவுளுடைய பார்வையில் மதிப்புமிக்க மனிதர்களாக மாறுவோம். இதைத்தான் எசாயா புத்தகம் அதிகாரம் 44 இவ்வாறு வாசிக்கின்றோம், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், ஆதலால் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று இறைவாக்கினர் எசாயா குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பார்வையிலும் சமூகத்தின் பார்வையிலும் விலையேற பெற்றவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக விளங்க வேண்டுமெனில் உயிருள்ள கடவுளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். அவர் நம் முன்பாக நமக்கு அரணாக, கேடயமாக, கோட்டையாக இருக்கின்றார் என்பதை உணருவோம். அப்படி நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதர்களாக உருமாறுவோம். அத்தகைய அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனிதலாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனிதலாரன் சுமதி பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய நியமன ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், எனக்கு தொண்டு செய்யுங்கள், எனக்கு ஊழியம் புரியுங்கள், என்னை மாட்சிப்படுத்துங்கள், நான் உங்களை மாட்சிப்படுத்துவேன், உங்களுக்குரிய மதிப்பை வழங்குவேன் என்று இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கும் தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
அன்பிற்குரியவர்களே, சில மணித்துளிகள் நாம் கரங்களை குவித்து கண்களை மூடி ஆண்டவரிடம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒப்படையுங்கள். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபிற்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக தர வேண்டுமென இந்த நேரத்திலே மன்றாடுங்கள். உங்களுடைய குடும்ப பொருளாதார நெருக்கடிகளை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதம் ஒப்படையுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். உங்களுடைய வழி பயணங்களை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த நல்ல வேளையிலே உம்முடைய திருப்பிரசன்னத்தின் வழியாக எங்களை வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, கடந்த நாட்களிலே நீர் எங்களுடைய குடும்பங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வரக்கூடிய காலங்களிலும் அன்பு ஆண்டவரே, உம்முடைய அருட்கரம், உம்முடைய அருட்காவல் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கும்படியாய் இந்த நேரத்திலே உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை நிறைவாய் தந்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பத்திலே அமைதியை கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, சந்தோஷத்தை தாரும். ஆண்டவரே, அன்ப தகப்பனே, எங்கள் குடும்பத்தை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் குடும்பங்களை ஆசீர்வதித்தது போல எங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அன்பாண்டவரே, இதோ இந்த வேளையிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளினால் பிரிந்து வாழக்கூடிய ஒவ்வொரு தம்பதியர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய திருமண நாளன்று கொடுத்த வாக்குறுதியை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நொடியிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன் என்கின்ற அந்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமுள்ள நல்ல கணவனாக நல்ல மனைவியாக வாழ்வதற்கு தேவையான ஏற்ற சூழலை அன்பு ஆண்டவரே, நீர்தாமே பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர்களுக்கு நிறைவாய் தந்தருளும்படியாய், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பிரிந்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும்படியாய் இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ தங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அயராது பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் செய்யக்கூடிய வேலையினை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்களுடைய தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடம் கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, அதோ அவர்களுக்கு நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பினை கொடுத்தருளும். ஆண்டவரே, நல்ல வருமானத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி கேட்கின்றோம். தொழில் முன்னேற்றத்தை அவர்களுக்கு தந்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, அதன் மூலம் நல்ல வருமானத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க தேவையான நல்ல வழிகாட்டுதலை, ஞானத்தை நீரே இந்த குடும்பத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நிறைவாய் தந்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ எண்ணற்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதோ என்னுடைய மகன், இதோ என்னுடைய மகள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே, இதோ எங்களுக்கு உதவி புரிய மாட்டேங்கிறாளே என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மையிலே இதோ எண்ணற்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நலனை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பாண்டவரே, அப்படி பிள்ளைகளுடைய நலனை குறித்து எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக அந்த நேரத்தில் உம்மிடம் அன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக அந்த நேரத்தில் உம்மிடம் கெஞ்சி கேட்கின்றோம் தகப்பனே. அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக உழைக்கின்றார்கள், எங்களுக்காக வாழ்கின்றார்கள், எங்களுக்காக தங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோருக்கு நன்மதிப்பை எடுத்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வளர அன்பாண்டவரே நல்ல வழிகாட்டுதலை, நல்ல ஞானத்தை பேர்ந்து தெளியக்கூடிய பண்பினை நீரே பிள்ளைகளாகியவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடிய தொற்றினால் ஒவ்வொரு நாளும் அகில உலகமே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்பு தகப்பனே, இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய், உம்முடைய பேரிரக்கத்தை எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும்படியாய், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராயிருந்து இந்த கொடிய நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தருளும்படியாய், உலகம் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு தேவையான ஏற்ற சூழலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தந்தருளும்படியாய் இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு இறைவா, இதோ திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்கும் இளம் பெண்ணுக்கும் இந்த நேரத்திலே அவர்களுக்காக மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ அவர்களுக்கு தகுந்த துணையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்வு இன்னும் வரக்கூடிய காலங்களிலே வளமான வாழ்வாக அமைய நீரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவர்களை வழி நடத்த வேண்டுமாய், அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே உம்மிடம் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. குழந்தை வரத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளுக்காகவும் இந்த நேரத்திலே கெஞ்சி கேட்கின்றோம் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லையே, குழந்தை வரம் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளுக்காக இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். அன்பு தகப்பனே, பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கின்றோம், அண்ணாவுக்கு எவ்வாறு அவருடைய அழுகுரலை கேட்டு அவருக்கு வாக்குறுதியை கொடுத்து ஒரு அழகிய ஆண்மகனை கொடுத்தீரோ, அதே போல துன்பத்தில் வாழக்கூடிய குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியருக்கும் அன்பு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, குழந்தை வரத்தை கொடுத்து அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டுமாய், மகிழ்ச்சி படுத்த வேண்டுமாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு இறைவா, இதோ பல ஆண்டுகளாக பல நாட்களாக பல்வேறு விதமான உடல் நோய்களால், மன நோய்களால், மனப்பாரத்தால், மனச்சுமைகளால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் தகப்பனே. யாரிடம் செல்ல வேண்டும், யாரிடம் சொல்ல வேண்டும், சொன்னால் எங்களுடைய குடும்பமான போய்விடுமே என்று தங்களுடைய மனதிற்குள்ளே மனப்பாரங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு மனச்சுமையினால் வாழக்கூடிய, மனநோயினால் வாடக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து, நல்ல மன மகிழ்ச்சியை கொடுத்து அவர்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பி வாழ தேவையான பரிபூர்ண உடல் சுகத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ளபடியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. எத்தனை நாள் இந்த வழி, எத்தனை நாள் இந்த வேதனை, இந்த உடல் நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் நோயாளிகளுக்காக இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் சங்கீதம் 41 இறைவார்த்தை 3 வாசிக்கின்றோம், அவர்கள் படுக்கையில் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கையில் நின்று எழும்பும்படி செய்வார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காக இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம் ஆண்டவரே.
இதோ பல்வேறு விதமான விபத்தினால் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் இந்த நேரத்திலே உன் பாதம் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் உன் பாதம் ஒப்படைக்கின்றோம் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய ஆணி கொண்ட திருக்கரத்தால் அவர்களை தொற்று, அவர்களை குணப்படுத்தி, அவர்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடியுன்றும் ஆண்டவரே. எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்கின்ற பவுலடியாருடைய வார்த்தைக்கு இணங்க, இதோ எம் பிள்ளைகள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கவும், இடைவிடாது ஜெபிக்கவும், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூற வேண்டிய நல்ல மனநிலையை, ஏற்ற சூழலை நேரே இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் நான் உன்னை காத்தருள்வேன் என்று திருப்பாடல் 121 வாசிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக எங்கெல்லாம் செல்கின்றோமோ அங்கெல்லாம் நீர்தாமே உம்முடைய வான தூதர்களை எங்களுக்கு முன்னும் பின்னும் பக்கபலமாக அனுப்பி விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் தீங்கு அனைத்திலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் தீய கற்றுக்களிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்த வான தூதர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாய் இருக்க வேண்டுமாய். தூய ஆவியானவருடைய பிரசன்னம் அன்று எவ்வாறு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து வழி நடத்தியதோ அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஒழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
தந்தையின் மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா,
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 ஹல்லேலூயா.
கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, மூவரும் இறைவன் அந்த வார்த்தையே சரியில்லையே. மூன்று இறைவன் என்று சொன்னா பிரச்சனை இல்ல, புரிஞ்சுக்கலாம். ஒரு இறைவன் என்று சொன்னாலும் புரிஞ்சுக்கலாம், கணக்கு கரெக்டாகுது. இதென்ன மூ ஒரு இறைவன்? மூணு எப்படி ஒன்னாக முடியும்? விளங்க மாட்டேங்குது. ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறப்ப